உண்மையிலே டாக்டர், நீங்கள் அந்த நாங்கள் எங்களுடைய இந்த சம்பிரதாயங்களை பற்றி பேசும்பொழுது அண்மையிலே நான் ஒரு யூடியூப்பில் வந்த ஒரு ஒளிநாடா பார்த்தேன், மியன்மாரில் திருமணம். மியன்மாரில் திருமணம், மியன்மாருங்கிற பர்மாங்க,
பர்மா,
பர்மாவில் ஒரு அவர்கள் சைவர்கள். வீட்டிலே முதல் அந்த மாப்பிள்ளை புறப்படுகிறார் கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு, வீட்டிலே அவர்கள் பூசை எல்லாம் செய்து முட்டையும் இறைச்சியும் அங்கே படைத்து வைத்திருக்கிறார்கள். விநாயகர் விக்ரம் நல்ல பெரிய விக்ரம், சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது, முட்டையும் வைத்திருக்கிறார்கள். அது என்னென்றால், நாளடைவில் இவ்வாறான பல பல்வேறு சமய முறைகள் வந்து புகுந்து
விட்டன. கலப்பு தோஷம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த முட்டை இறைச்சி வழிபடுகின்ற முறைமை சிவாகமங்களிலே கிடையாது. ஆனால் சில சமூகங்களிலே இது மரபிலே உண்டு. அவர்களுடைய கல்யாண வீட்டு விருந்தில் என்ன அன்றைக்கு கோழி அடிச்சுதான் விருந்து போடுவார்கள். அது அவர்களுடைய மரபு. அது சில சமூகங்களுக்குரியது, அவருடைய வாழ்முறையை பொறுத்தது. வேட்டையாடுபவர்கள் இருக்கிறார்கள்,
அவர்கள்
மீன் பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள், மற்றது மாடரத்து இறைச்சி வெட்டி விற்பனை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்தந்த சமூகத்தவர்களுக்கு அது மரபு. சொல்ல அதிகார பேதம், எல்லாருக்கும் எல்லாம் இல்லை, அந்த அதிகார பேதம் உண்டு. இந்த அதிகார பேதத்தில் அவரவருக்கு அவரவர் இதை செய்ய வேண்டும், அதுதான் முறைமை. ஆனால் காலப்போக்கில் என்று கேட்டால் கலப்பு வருகின்றது. இன்றைக்கு ஆலயங்களிலேயே இருக்கின்றது தானே. ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது ஒரு ஆகமத்தின்படி தான் ஸ்தாபிக்கப்படும். பொதுவாக 28 சிவாகமங்கள் இருந்தாலும் நடைமுறையில் இருக்கின்ற ஆகமங்கள் காரண ஆகமம், காமிக ஆகமம். முருகன் கோயிலாக ஸ்தாபிதம் வழிபாடு எல்லாம் குமார தந்திரம் என்ற ஆகமத்தின்படி அமையும். சில ஆகமங்கள் மகுட ஆகமத்தின்படி பூஜை நடக்கின்றது. தஞ்சை பெரிய கோயில், திருவாரூர் கோயில், சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் மகுட ஆகமம். அப்போ அந்த ஆலயத்தில் வந்து அந்த ஆகமத்தின்படி தான் பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம், பூஜை, வழிபாடெல்லாம் அதன்படி இருக்கும். அடிப்படைகள் ஒன்றாயிருந்தாலும் சில சில இடங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது என்று கேட்டால், எல்லா ஆகமங்களையும் கலந்த மாதிரி வேறு விதமான இதுகளும் வந்துட்டு.
இப்போ பாருங்க டாக்டர், அதே அதே நிலைமையை நான் கொண்டு வந்து
உதாரணமாக சொல்லுகின்றேன். பஞ்சபுராணம் பாடுகின்றோம் வளமையாக கோயிலில் திராவிட காணம் பாடும் பொழுது பஞ்சபுராணம் என்று சொல்லி ஐந்து தமிழ் தேவார திருவாசகர் திருமுறை ஐந்து திருமுறைப்பாடல்கள் பாடுவார். 12 திருமுறைகள் இருந்தாலும் வரணும், அது கங்காலேருந்து வரக்கூடாது. இப்போ அதில் பார்த்தா அதை தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல வேண்டும், முடிக்கும் பொழுதும் திருச்சிற்றம்பலம் என்று முடிக்க வேண்டும். தொடக்கத்தை சொல்லுகிற திருச்சிற்றம்பலம் எங்கும் நிறைந்து உலகமெல்லாம் இருக்கின்ற பரமபுருஷனாகிய இறைவனுக்கு, கடைசியாக சொல்லுகின்ற திருச்சிற்றம்பலம் ஆன்மாவுக்குள்ளே அதன் நாயகனாக இருக்கிற இறைவனுக்கு, கடவுளுக்குள்ள. இதை தொடங்கி தொடங்க முதலாவதாக தேவார பாடல்கள் உண்டு. அது முதல் 7 திருமுறைகளுக்கு வரும். சம்பந்தர் பாடல், சுந்தரர் பாடல், அப்பர் சிவாஜி பாடல்கள் ஏதாவது ஒன்று. இரண்டாவதாக திருவாசகம், 8 திருமுறை இருக்கிற மாணிக்க வாசகம் திருவாசகத்தில் உண்டு. மூன்றாவதாக திருவிசைப்பா, 9 திருமுறையில் இருக்கிற திருவிசைப்பா வரும். திருப்பல்லாண்டு, அதுக்கும் 9 திருமுறையில் இருக்கிற அந்த 10-12 பாட்டிலே உண்டு திருப்பல்லாண்டு பாட்டு. அடுத்தது திருத்தொண்டர் புராணம் எனப்படுகின்ற பெரிய புராணத்திலே உண்டு. இதுதான் 5 விருப்பமானவர்கள். இதுக்கு பிறகு திருப்புகள் உண்டு பாடுவார்கள். இதுதான் முறைமை. ஆனால் இன்றைக்கு பார்த்தால், நானே பார்க்கின்றேன் கோயிலில் பார்த்தால், இதுக்கு முதலே ஒரு பிள்ளையார் திதி ஒருத்தர் பாடுவார். தொடங்கியக்குள்ள ஒரு பிள்ளையார் திதி, பஞ்சபுராணம் பாடும் பொழுது பிள்ளையார் திதி பாடுகின்ற மரபு இல்லை. பிள்ளையார் தேவாரத்திலே துதிக்கப்படுகின்ற பிடிகதன ரூமை போன்றதை பாடலாம், அது தேவாரத்தில் உண்டாக வருமே தவிர இதுக்கு காப்பு சொல்லுவது இல்லை. ஒன்று, புராண பாடல் வரும்பொழுது பெரிய புராணத்துக்கு பதிலாக கந்த புராணத்தை பாடுவார்கள், கந்த புராணத்தை பாடுவார்கள், அல்லது வேறு ஏதாவது புராணத்தில் இருந்து ஒன்று வந்துடுவதில் வான்மிகள் வளாதவேகன். அப்புறம் முடியக்குள்ள சில பேர் வாழ்த்தண்டு சொல்லி வான்மிகள் வளாதவேக பாடுவார்கள். இதெல்லாம் இடையில வந்த கலப்புகள். இது திராவிட காலத்தில். அடுத்ததாக கோயிலே பிரதோஷ காலத்திலேயும் மற்ற பூஜைகளையும் பார்த்தால் என்ன தோத்திரங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று இருக்குது. கோயில்களில் நீங்கள் பார்த்தால் எந்த ஒரு கோயில்லையும் கூட எங்களுடைய பாரம்பரியத்திலே இதுதான் இருக்கு. வேத மந்திரங்கள், ஆகமத்திலே சொல்லப்பட்ட மந்திரங்கள், மற்றது தியான சுலோகங்கள், இதுதான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய கலப்புகள் வந்துட்டு, பிரதோஷ காலத்தில் எல்லாம் இந்த லிங்காஷ்டகம் அதெல்லாம் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் இடையிலே வந்தது. எமது ஊர் ஆலயங்களில் ஒரு பொழுதுமே அந்த தேவார திருவாசகங்கள் வேத மந்திரங்களை தவிர வேறு சொல்ல மாட்டோம். அது கலப்பில்லாத மரபு. ஆனால் இன்றைக்கு என்ன லிங்காஷ்டகம் வருகின்றது, அதே மாதிரி கணேசருடைய பஞ்சரத்ன தோத்திரம் அது வருகுது, அதெல்லாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் வரும்பொழுது அது வேறு வேறு சோத்திரங்கள் எல்லாம் வருகுது. சில சோத்திரங்கள் வந்து இதுக்கு இணையாக மாட்டான். சோத்திரங்கள் வீட்டிலே படிக்கலாம், மற்ற பிரார்த்தனை கூட்டங்களிலே படிக்கலாம். அது சோத்திரங்கள் எல்லாம் மகாபுருஷர். அதான் அதனால்தான் இன்றைக்கு ராமலிங்க சுவாமிய பாடல்கள் கோயில்களிலே பாடப்படுவதில்லை. இந்த பாரம்பரிய ஆலயத்திலேயும் இந்த 63 நாயன்மார்கள், இந்த 4 ஆச்சாரியராகிய சம்பந்த சுந்தரர் அப்பர் மாணிக்க வாசகர் இந்த 4 அவர்களை தவிர வேறு ஆச்சாரியர்களுக்கு சிலை கிடையாது. சங்கராச்சாரியருக்கு கூட சிலை இல்லை. இந்த ஒரு ஆலயத்திலேயும் இந்திய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியா சிலை கிடையாது. இருந்தால் அது கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கு. இது அவர்களுக்கு புறம் முரணானதல்ல, அது ஆலயத்திலே அது இல்லை. அவர் ஞான மார்க்கத்தை காட்டினவர், வேதாந்த மார்க்கத்தை காட்டினவர். அங்கே ஆலய வழிபாட்டுக்கு இடங்கள் குறைவு, ஆலய வழிபாட்டுக்கு இடங்கள் குறைவு. அப்போ அதை கொண்டு வந்து இங்கே புகுத்தக்கூடாது. ஆனால் இந்த கலப்புகள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ சில மனிதர்கள் வாழ்ந்த துதிப்பாளர்களை பாடுகின்றார்கள் ஆலயங்களிலே, அப்படியெல்லாம் வராது. அப்போ பிரதோஷ காலத்திலே இது நடக்கின்றது, திருவிழா காலங்களில் நடக்கிறது, சிவாச்சாரியர்கள் கூட இதை செய்கின்றார்கள். பலவித பல்வேறு விதமான துதிப்பாடல்களை சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது எல்லாம் பாடுகின்றார்கள். இந்த வேத மந்திரங்கள், ஆகமத்தில் சொல்லப்பட்டதுகள், அவைகள் தான் தியான சுலோகங்கள். அதுகள் தான் பாடக்கூடிய முறைமைகள் உண்டல மற்றது தேவார திருவாசகங்கள். அப்போ இதெல்லாம் கலப்பு தோஷம். அதே மாதிரி தான் முட்டை வந்தது, அதே மாதிரி தான் இறைச்சி வந்தது. அந்தந்த ஆசாரத்தில் இருக்கிறவர்கள் அந்தந்த தெய்வங்களுக்கு அங்கங்கே செய்வது சரி, அது இங்கே வந்து கலப்பது சொல்வார்கள். கலப்பு தோஷம் என்று கொண்டு உண்டு. ஆகமங்களிலேயே இது இருக்குது, அந்த தந்திர அவதார படலத்திலேயே எல்லா ஆகமங்கள்லையும் சொல்லி இருக்கு இந்த கலப்பு தோஷம் வரக்கூடாது என்று.
உண்மையிலே இதுக்கு நான் எடுத்துக்கொண்டது காரணம் என்றால் டாக்டர், இப்போ அவர்கள் இப்போ பர்மாவில் போய் சேர்ந்து இப்போ நான் நினைக்கிறேன் 200-300 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து அவர்களுடைய பாரம்பரியம் இல்லை,
பல்வேறு பாரம்பரியம் போயிருக்கும், பல்வேறு விதமான மக்கள் கூட்டங்களும் போயிருப்பார்கள். அதிலே இப்படி சுவாமிக்கு பலியிட்டு வழிபடுபவர்களும் போயிருப்பார்கள், சுவாமிக்கு முட்டை வைத்து வழிபடுபவர்களும் போயிருப்பார்கள். இன்றைக்கு போனோன்னா அந்த ரெண்டும் கலக்கின்ற பொழுது ரெண்டும் உண்டாகின்றது. அப்போ இந்த வேதம் அந்த வேத அதாவது ஆகம முறைப்படி பூஜையும் இருக்கின்றது. இந்த பூஜைகள் தவறு என்று கிடையாது, திருமுருகாற்றுப்படையிலேயே இது வருகுது. பல்வழி செய்து சில்பிலப்பிரி குருதியோடு விட எது வல்லரிசி என்று சொல்லி முருகனுக்கு மறி வெட்டி ஆடு வெட்டி குருதி அடைத்து வழிபடுகின்ற ஒரு முறைமையும் இருக்கின்றது. ஆனால் அது அந்த மக்கட்கூட்டத்தினருக்கு அந்த தேசத்து அந்த வளமைக்குரியதை தவிர அதை இன்னொரு முறையில் கொண்டு வந்து வேத ஆகம வழிபாட்டு முறையுடன் கலக்க முடியும்.
அதே மாதிரியான நிலைமை
கனடாவிலே நடக்கின்ற மிக தவறான விஷயம் என்று கேட்டால், இந்த விழாக்கள் நடத்துவார்கள், பொதுவாக நடக்கின்ற விழாக்கள் இந்த சாமத்திய வீடு மற்ற வீடுகள் விழாக்கள் நடத்தால் நிறகுடம் வைப்பார்கள், அல்லது அனிவசரி செய்வார்கள், அதுக்கு நிறகுடம் வச்சு எல்லாம் செய்வார்கள். செய்து வைத்தால் சிவாச்சாரியர்கள் கூட அழைப்பார்கள், அவர்கள் வந்து ஆசை கொடுத்துட்டு போவார்கள், பூஜை நடக்கும், அதுக்கு பிறகு மச்சம் மாமிசத்தோட விருந்து நடக்கும். மது மச்சம் மாமிசத்தில் இதுவும் ஒரு தோஷம், இதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் எங்கே நிறகுடம் வைத்து கும்பம் வைத்து ஸ்தாபிக்கிறீர்களோ அங்கே ஆகம முறைப்படி இறைவனை எழுந்தருள பண்ணுகின்றீர்கள், அங்கே இவ்விதமான அனாச்சாரங்கள் நடப்பது குற்றம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேணுமெண்டா விருந்தாக அது வேறையாக செய்யலாம், ஆனால் அந்த விருந்தையும் இந்த பூஜையையும் கலக்கக்கூடாது. அது என்ன, உங்களுக்கு நல்ல ஒரு நாளிலே வீட்டில் சிறிய அளவில் உங்களுடைய உணவுகளோட அந்த பூஜையை ஆச்சாரியரை கூப்பிட்டு வீட்டில் முடிக்கலாம், பிறகு உங்களை பாட்டி வைக்கிற பொழுது பிறகு வேறையாக செய்யலாம், விருப்பமான ஆக்கள் செய்ய வேண்டும் என்று இல்லை, ஆனால் ரெண்டையும் கலந்து செய்யக்கூடாது.
உண்மையில பார்த்தா டாக்டர், நான் அநேகமாக கல்யாண வீடுகள் பார்க்குறேன், திருமணச் சடங்குகள் தாலி கட்டி முடிந்த உடனே போய் பெண்ணு மாப்பிள்ளையும் உடனே உடை மாற்றி இந்த இங்கே உள்ள நாகரிக உடைகளை போட்டுக்கொண்டு வந்து உடனே அங்கே அவர்கள் கேக் வெட்டி அப்புறம் அதன் பிறகு விருந்து உபசாரம் அங்கே நடக்குது அதே நாளில் அதே இடத்துல.
அந்த விருந்து பிறத்தால மச்ச மாவுசங்கள் வருமா,
அந்த மாதிரியான ஒரு
அந்த திருமணத்தில் வந்து கணவன் மனைவிக்கு சிவாச்சாரிய திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது சிவசக்தியாக பாவித்து தான் திருமணம் செய்து வைக்கின்ற அவர்களுடைய ஐக்கியம் வந்து சிவசக்தி ஐக்கியம், அந்த பூஜையே அப்படித்தான் நடக்குது. அவர்களால் அது மிகவும் தப்பான தவறான ஒரு காரியம். அவர்கள் விரதம் பூண்டிருக்க வேண்டிய காலம் அது, அந்த விரதம் பூண்டிருக்க வேண்டிய காலம், அந்த சடங்குகள் எல்லாம் முடிந்து அதில்
நாங்கள் எல்லாம் அந்த நாட்களில் எனக்கு தெரியக்கூடியதாக மாப்பிள்ளையாக இருந்தால் அவர்கள் தண்ணி கூட குடிக்க விட மாட்டார்கள், தேநீர் கூட குடிக்க விட மாட்டார்கள். நீங்கள் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் வருது, தேநீர் கூட குடிக்கும் எத்தனை மணிக்கு அது முடிந்து அதன் பிறகு அந்த மணப்பெண் அந்த கொடுத்த அந்த இதில் பாலும் பழமும்
அதுதான் அவருடைய
முதல் சாப்பாடு. இங்க காலையில போகல, அவர் காலையிலேயே சாப்பிட்டு என்ன சாப்பிடுறாரு கூட தெரியும்.
உண்மையாக பார்த்தா என்ன நடக்கிறதுனால், இந்த மணமகன் மணமகளுக்கு முதலே சபை தொடங்கிடும். அவ வந்து சாப்பிடறதான் கடைசியா இருக்கு. அவர்களுக்கு அந்த விருந்துல சில ஐட்டம் கிடைக்காமலே போகிறது உண்டு. அதுதான் உண்மையான இது. இன்றைக்கு அது மாறிக்கொண்டு வருகிறது. அதுவும் வருத்தத்துக்குரிய ஒரு
விடயம். உண்மையில எங்களுடைய சம்பிரதாயத்தில் பாருங்கள், நான் பார்த்தேன் தாலி கட்டின உடனே சாப்பாட்டுக்கு போகிறார்கள். இல்லை அங்கே அந்த அரையரிசி போடுவதோ அதெல்லாம் சாப்பிட்டு வந்து போடுங்கோ. சந்தர்ப்பத்துக்கு தக்க மாதிரி எங்களுடைய சம்பிரதாயங்களை மாற்றிக்கொண்டு வருகின்றோம். அப்ப இதனால எங்களுடைய முக்கியமான அந்த அந்த சம்பிரதாயத்தினுடைய தாற்பரியம் இழந்து போகிறது. அதுதான் சொன்னால் சிலருக்கு அது ஒரு இவர் என்னதுக்கு சும்மா தேவையில்லாம்.
இன்றைக்கு கல்யாண வீடை நடத்தி வைப்பவர் வந்து பெற்றோர்களோ தம்பதிகளோ அல்லது குருமாரோ அல்ல. இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறது கேமராமேன். அதுதான் உண்மை. எனக்கு சில நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இதிலே நடக்கின்ற இதிலே நடப்பதை கூத்துக்களை பற்றி அவர்களே என்னிடம் சொல்லுவார்கள். டாக்டர் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, இது கேட்குறாங்க. அதே ஒருவர் சொன்னார்ந்து இந்த பூப்பொடுத நீராட்டு விழா என்று சொல்லி அந்த பெண்ணை ஒரு தொட்டியிலே வைத்து குளிப்பாடுகின்றார். சொன்னார், மிகவும் கஷ்டமாக இருக்குது டாக்டர். அது ஒரு இளம் பெண், அவ்வளவு பேருக்கு முன்னால் குளிப்பாட்ட உள்ளங்கங்கள் கூட ஆடையினூடாக தெரியுது. இந்த பெற்றோருக்கு தெரியல, உறவினருக்கு தெரியல, அப்படி படம்படி இப்படி படம்படி என்றாங்க உள்ள நின்று கொண்டு. இது எவ்வளவு அசிங்கமா இருக்கு என்று கேமராமேனே சொல்றேன். அதனால இந்த இந்த கேவலம் வந்து நம்மளால வாரது.
கேமரா இப்ப நாங்கள் கேமராமேனையோ அல்லது நடத்துகிறவர்களையோ குறை சொல்லவில்லை,
ஆனால் உணர்ந்து கொள்ள
அதான் முக்கியம். கேமராமேனுடைய அந்த அவர் எங்கே இருந்து பெறுகிறார் என்றால் சினிமாவில் இருந்துதான் இதுகளை பெறுகிறார். அந்த தொட்டில் அண்மையில நான் கேள்விப்பட்டேன், மாமன்மார் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை பல்லக்கில் தூக்கி வந்தார்களாம். அன்றைக்கு இந்த ருது சாந்தி நடந்த சாமத்தியம் நடந்த அந்த பெண்ணை பல்லக்கில் இது எங்கு கண்டுபிடித்தார்கள்?
தெலுங்கு மார்புல
இது வந்து இது எல்லாம் கலப்பு கலப்பு சம்பிரதாயம். கலப்பு சம்பிரதாயத்துல இதுகள்
வருகின்றன.
அதுல வந்து நின்று கேட்டு அந்த பெண்ணை மரியாதையுடன் அழைத்து வருவதொண்டு இருக்கு. நடபாவாடு போடுவோம். ஊருளை ஊருளை வந்து அந்த செலவு செய்ய தொழிலாசையவர் வந்து நடபாவாடு என்று அதை விரித்து விரித்து கூட்டிக் கொண்டு வர்றது. அது ஒரு மரபு இருக்குன்னு. அந்த மரபனுடைய ஒரு மாற்றம் தான் அந்த மாமன்மார் தூக்கி கொண்டு வர்றது, இது வர்றது வந்தது. அப்போ அதில் முற்றாக தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல என்ன கேட்டால், வி ஆனர் மச்சமாமிசம் புழங்குவது, மது மாமிசம் தண்டுவது, வைதீக கிரியைகளுடனும் நிறகுடன் கும்பம் குத்து விளக்கு ஏற்றி செய்கின்ற கிரியைகளுடனும் அந்த மது மச்சம் மாமிசம் புழங்கி அனாச்சாரமாக செய்வது தவறு. இது குளிக்க போய் சேறு பூசிக்கல, இது ஒன்றும் நடக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கன்னடங்களில் இது நடந்து முடிஞ்சோடனே குடும்பத்தில் ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்துடும். அதாவது ஒருவருக்கு வியாதி வந்துடும், ஆறாவது ஒரு இது
இறந்துடுவேன்.
ஏன்னா இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுடைய கலப்பு தான் அது. ஏன்னா இது ஒரு பிளஸ்ஸிங் ஆகிருக்க வேணும். மற்றது கூப்பிட்ற ஆக்களை இன்றைக்கு பிளஸ் பண்ணுறதுக்கு போகிறது கிடையாது. அது நீங்கள் சும்மா தெரிஞ்சவை அவை இவைன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடாமல் ஒரு நல்லவர் பெரியவர் நாலு பேரை கூப்பிட்டு மனசார நிறைஞ்சு சந்தோஷப்பட்டு ஆசி செய்கின்ற ஆக்களை கூப்பிடுங்க. சும்மா சபைக்கு நல்லதுன்னு சொல்லி இவரை கூப்பிடுவோம் அவரை கூப்பிடுவோம் என்று கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவையை அலங்கரிப்பதை கண்டே கூப்பிடுவார்கள். இது ஆலயங்கள்லேயே நடக்கின்றது. ஐயா கலைமத்தில் என்ன அந்த ஒரு விஷயம் என்ன கேட்டால், ஒருவர் சொன்னார், இப்போல்லாம் அரசியல்வாதிகள் சொன்னார், எனக்கு அந்த கோயில் ஐயா சொன்னார், இந்த இந்த கோயிலுக்கு உங்களோட பாட்டி ஆக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருண்டு. அப்போ ஒவ்வொரு பாட்டிக்கும் அந்தந்த ஆக்களை கூட்டிக் கொண்டு வரவங்க பொறுப்பை கொடுக்குறார். கோயில்களுக்கு அரசியல்வாதிகளை அழைத்து வருவது அல்ல, அது அவர்களுக்கு செய்கின்ற பூஜை இல்லையே. இது சிவனுக்கு அல்லது முருகனுக்கு பிள்ளையாருக்கு என்று செய்கின்ற பூஜை. ஆகவே குருமார்களுக்கே யாரை அழைக்க வேண்டும் என்று தெரியாது. அப்போ ஒரு நல்லவர் பெரியவர் சமய பெரியவர் அழைத்து வருவது வேறு, ஆனால் இந்த அரசியல்வாதிகளை அழைத்து வந்து மாலை போட்டு தலைப்பாக கட்டி சுவாமிக்கு புது மாலை இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம், சுவாமிக்கு புதுப்பட்டு இருக்குதோ இல்லையோ வேறு விஷயம், அவர்களுக்கு தலைப்பாக கட்டி மாலை போட்டு ஃபோட்டோ எடுத்து அதை பிறகு பத்திரிகையிலும் போட்டு பிரச்சாரம் பண்ணி இப்படி நடக்கின்ற அனாச்சாரங்களும் இங்கே தான் நடக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே எதை செய்ய வேண்டும், யாரை அழைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாடு உண்டு.
எனக்கு என்ன இங்கேருந்து இப்போ புரியுதுன்னா, நம் வழிபாடு முறைகள் என்ன என்று அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது சிலருக்கு. அதை வந்து ஒரு கோவில் மேனேஜ்மெண்ட் வந்து அதை எடுத்து செய்யணும்ன்றது என்னோட ஒரு சின்ன
நல்ல கருத்து. ஆனால் இந்த அவலத்துக்கு காரணமும் நாங்கள் தான். என்னென்னு சொன்னால் அவர் செய்தால் கூட அவரை செய்ய விடாமல் தடை செய்தே நாங்கள் எங்களை தேவர்களுக்காக அவரை ஆக்கி கொண்டு விட்டோம். அப்போ இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வாலண்டி ஆவாஸ் என்று தேவை பிள்ளைகளை சொல்லி வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, நான் இந்த கோயிலில் கேட்டு ஐயாட்ட வேண்டிட்டு வரேன். ஐயாட்ட வந்து கேட்டால் ஐயாவும் நிர்பந்தத்தின் நிமித்தமோ முக முறைக்க முடியாமலோ கொடுத்து விட்டுவேன். அப்போ கொடுத்து விட்டால் இந்த பிள்ளை என்ன சிவன் சொத்து குலநாசம் ஐயா, நீ கோயிலில் போய் தொண்டு செய்யாமலே தொண்டு செய்யதுன்ற சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தால் பிள்ளை ஒரு நாளும் உருப்படாது. நானே கிட்ட சொல்லுறேன், ஒரு நாளை நல்லா வராது ஐயா. இது எத்தனை பெற்றோர் செய்கின்றார்கள், ஆலய குருமாரே மனவருத்தத்துடன் சொல்லுகின்றார்கள், இப்படி பெற்றோர் எல்லாம் வந்து கேட்கணும். இது பல இடங்களிலேயும் உண்டு. இந்த சமயத்தின் பெயரால கோயில் மேலால துஷ்பிரயோகம் செய்கின்ற முறைமை காணப்படுகின்றதாகவே இந்த ஆலயங்களிலே இப்படி இப்படி நடக்க வேண்டும் நடக்கக்கூடாது என்பது மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். முதல் மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு ஆலயத்தில் குருமாரோட அவர்களே சொல்லுவார்கள் ஐயா இது தேவையில்லை இப்படி வேண்டாமட்டு, அதுதான் முறைமை. ஆகவே போகின்ற அடியார்கள் மக்கள் முதல் தெரிஞ்சிருக்க வேண்டும், சபையை நடத்துகின்றவர்கள் முதல் தெரிஞ்சிருக்க வேண்டும், மேனேஜ்மெண்ட் டீம் செய்திருக்க வேண்டும், மற்றது ஆசார அனுஷ்டானங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும்.
டாக்டர் இப்போ எங்களுடைய இந்த இதுகள் பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தீர்கள் இப்போ கல்வி இல்லாத திணைக்களம் இந்த வாலண்டியர்ஸ் என்று பிள்ளைகளுக்கு வைத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. காரணம் அவர்கள் அந்த தொண்டர் அனுபவத்தை பெற வேண்டும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு மனோபாவத்தை வளர்க்க வேண்டும், அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அது நல்ல மேன்மையான நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. அதற்காக குறுக்கு வழிகளில் நீங்கள் போய் உங்களே நீங்கள் நாசம் செய்கின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம்.
அதே மாதிரியாக நீதிமன்றங்கள் கோர்ட்ஸ்ல சில பேருக்கு கோயில்களிலே போய் நன்னடத்தை தொண்டுகள் செய்வதற்காக தீர்க்கின்றார்கள். அப்ப அவர்களையும் கூட பல கோயில்கள் சரியாக நடத்தை படுத்துவதற்கோ ஆற்றுப்படுத்துவதற்கோ எந்த விதமான இதுவும் இல்லாமல் சில பேருக்கு வராமலே வந்தேன்னு கொடுத்துடுறார்கள். சில பேருக்கு வந்தாலும் அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுடைய குற்றம் ஒருவர் கோபம் காரணமாக வந்திருப்பார், ஒருவர் துர்நடத்த காரணமாக வந்திருப்பார். அப்போ அந்தந்த விதங்களில் இவர்கள் ஆற்றுப்படுத்தி செய்கின்ற ஒன்றுமே இல்லை. இவர்கள் ஒரு சேர்ச்சுக்கு போனார்கள் என்றால் அல்லது மஸ்குக்கு போனார்கள் என்றால் அங்கே இவர்களுக்கு அந்த துறையிலே ஆற்றுப்படுத்தலும் ஆன்மீக ஆற்றுப்படுத்தலும் கூட அதுவும் இருக்கின்றது. ஆனால் இதுமலை ஆலயங்களில் அது இல்லை. அது இல்லாவிட்டால் நாங்கள் வெறுமனே சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக செய்யப்படாது. அது முக்கியம். இல்லாவிட்டால் அதுக்குரிய ஒன்று ரெண்டு பேரை கேட்டு அதில் ஈடுபடுத்தி அவர்களை ஆட்டுப்படுத்துகின்ற வலிமையை கோயிலை சேர்த்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், இப்போ அப்படியான ஆட்டுப்படுத்துறது ஆலயத்திலேயே எத்தனையோ தொண்டர்கள் இருப்பார்கள், விஷயமறைந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களை புரோகிதர்கள்
ஆன்மீக வழிபடுத்தலும் கொடுத்தப்பட வேண்டும். இதுதான் கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று.
நிர்வாக சபையில் இருக்கிற அங்கத்தவர்கள் முக்கியமாக கூடுதலாக தங்களுக்குரிய உட்பூசல்களை வளர்த்துக் கொள்கிறார்களே தவிர இவ்வாறான தொண்டு அடிப்படையிலோ அல்லது ஆன்மீக அடிப்படையிலோ செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை.
அது முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால் அந்த ஆலய சபைகளில் இருப்பவர்களுக்குள்ளே அந்த இறை நம்பிக்கை வழிபாடு உள்ளவர்கள் மிகவும் குறைவு சபைகள்ல இருக்கிறார்கள். இன்னைக்கு நானும் பல ஆலயங்களுடன் தொடர்பு வைத்திருக்கின்றேன், பல அடியார்களுடன் சபைகளுடன் தொடர்பு வைத்திருக்கின்றேன். இந்த கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் ஆலய வழிபாடுகள் கிரியைகளிலேயே நம்பிக்கை இருப்பவர்கள் மிகவும் குறைவு சபைகளில் இருப்பவர்களுக்குள்ளேயே. அடுத்தது அப்படி நம்பிக்கை இருப்பவர்களுக்குள்ளேயும் கூட தினசரி ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் தன்னுடைய சந்தியாவந்தன நித்திய அனுஷ்டானம் செய்பவர்கள் இல்லை என்றே சொல்ல இப்ப இவ்வளவும் இருந்தா தான் புறகங்க ஒற்றுமை வரும். இது ஒன்றும் இல்லாம சபையிலே நானும் கோயில் நடத்துகிறேன் என்று சமூக அந்தஸ்துக்காக நடந்தால் அது ராவணனும் சூரபத்மாவும் இருக்கின்ற சபையாகத்தான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு சபையாக இருக்காது. கோயிலை நடத்துகின்ற சபை ஒரு சட் சங்கமாக இருக்க வேண்டும். அந்த அடியார்கள் வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த இறை வழிபாடு நித்திய அனுஷ்டானம் நித்திய அனுசந்தானம் நித்திய ஆராதனை இந்த மூன்றிலையும் வலுவாதவர்களாய் இறை நம்பிக்கையும் எங்களுடைய ஆகம வேத ஆகமங்களிலேயே நம்பிக்கையின் 100% உடையவர்களாய் இருந்தால் உட்பூசர்கள் விழாது.
இதுல நாங்கள் இங்கே இதை பேச்சுக்கு எடுத்துக்கொண்டது காரணம் ஒருவரை குற்றம் சொல்வதோ குறை சொல்வதோ அல்ல. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் கூடியவரை தவிர்த்து ஒரு நல்முறையிலே அது ஒரு வழிகாட்டலாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு